மத்தேயு 5வது 6வது அதிகாரத்தை உங்க பைபிள்ல நீங்க எடுத்துக்கலாம். மத்தேயு 6:5-8 வரைக்கும் நான் படிக்கிறேன். அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் வீதியின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வசனத்தை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீ ஜபம் பண்ணா நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது இதற்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜபம் பண்ணுவோம். அப்பா, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு என்ன தேவை என்று நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்க. சரியான விதத்தில் ஜபம் பண்றது மாத்திரம் இல்லாம சரியான நோக்கத்தோடு சரியான முறையில் நாங்க ஜபம் பண்றது கத்துக் கொடுங்க. ஜபத்தினுடைய அவசியம் எங்க இதயத்தில் ஆழமா உணர்த்துங்க. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. நம்ம இந்த மலை பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆண்டவருடைய எல்லா சத்தியங்களையும், முழு வேதத்தில் இருக்கிற சத்தியங்களும் ஒரு வித்து வடிவத்தில் இந்த மலை பிரசங்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். முழு வேதத்தின் எல்லா சத்தியங்களும் பைபிள் என்னங்க சொல்லுது அப்படின்னா, சுருக்கமாக 3 அதிகாரத்தில் ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பெரிய பிரசங்கம். இது வந்து ஆண்டவர் தியாலஜியில் ஸ்டார்ட் பண்றார் இல்லைங்களா. ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா தியாலஜியில் 5வது அதிகாரத்தில் அவங்களுடைய சத்தியங்கள் ஒழுங்கா இருக்கணும்ன்றதுல ஆரம்பிக்கிறாரு. 6வது அதிகாரத்தில் அவங்களுடைய மத பழக்கங்கள் சரியா இருக்கணும் இல்லைங்களா. ஜபம் பண்றது, கொடுக்கறது, அதுல ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா தியாலஜி இருந்தா தான் இது ஒழுங்கா இருக்கும். அதை சரி பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மத பழக்கங்கள் ஒழுங்கா இருந்தா தான் நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஒழுங்கா இருப்போம். அதுதான் சொல்றாரு. இது முடிச்சுட்டு சொல்ல போறாரு. நம்ம வாழ்க்கையில அனுதினம் எப்படி சாப்பிடுறோம், எப்படி துணி போடுறோம், எப்படி நம்ம உடம்ப பாத்துக்கிறோம், எப்படி பணத்தை நம்ம அணுகிறோம், ரொம்ப பிராக்டிக்கல் இஷ்யூஸ். வாழ்க்கையில என்னத்தை குறித்து கவலைப்படுறோம், அதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இதெல்லாம் ஒழுங்கா இருந்தாதான். முதல் தியாலஜி சரி பண்றாரு, அதுக்கப்புறம் மத பழக்கங்களை சரி பண்றாரு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு வராரு. பாருங்களா, ரொம்ப பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு அவர் பேச போறாரு. இதுல நம்ம பார்க்கும்போது, இதை ரொம்ப அதிகமா நம்ம படிக்கும்போது ஒருவேளை எட்ட முடியாத மலை மாதிரி தான் நம்மளுக்கு தோண்டுது இல்லைங்களா. ஏற முடியாத ஒரு மலையை பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், உடனே ஏறலாம் முயற்சி பண்ணுவோமா, ஆணு வாயை திறந்து தான் நம்ம பார்ப்போம். அப்படித்தான் இந்த மலை பிரசங்கம் இருக்கு இல்லைங்களா. ஏற முடியாத மலை மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஏ, அதை பார்க்கிறோம், அந்த ஸ்டாண்டர்டை பார்க்கிறோம், நம்மளை பார்க்கிறோம், நம்முடைய பாவத்தை பார்க்கிறோம், நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறோம், நம்முடைய நிலையை பார்த்துட்டு நம்ம எங்க இருக்கிறோம், இது எங்க இருக்குது, அப்படித்தான் நமக்கு ரொம்ப சோர்வு வருது. இந்த ஸ்டேஜை நான் எப்படி அடைவேன், முடியாத காரியமா தெரியுதேன்னு நமக்கு ஒருவேளை டிஸ்கரேஜ் கூட ஆகலாம். ஆனா அதுக்கு ஆண்டவர் இதை கொடுக்கல, அதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இதெல்லாம் அப்படி டிஸ்கரேஜ் ஆகும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு நம்பிக்கை, மனிதரால் முடியாதது தேவனால் முடியும். அதுதான் இதுல நம்ம பார்க்கணும். நம்மளால முடியாதது, இது நம்மளால முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அதோட நிக்க கூடாது. என்ன தெரிஞ்சுக்கணும், தேவனால் முடியும், நம்மளால முடியாது தேவனால் முடியும். இது வந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய அழைப்புக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்படித்தான் நான் உன்னை மாத்த போறேன், உன் பிக்சரை பாரு எப்படி இருக்கு, இப்படித்தான் நான் உன்ன மாத்த போறேன், நீ எப்படி இருக்கிறியோ அது இல்ல, இப்படித்தான் நான் உன்ன மாத்த போறேன். அதனால நம்ம சோர்ந்து அடைஞ்சிராம நம்மளால இது முடியாது, நம்ம சோர்வடையாம இதுல என்ன பார்க்க கத்துக்கணும், நம்மள எந்த நன்மையும் இல்லன்றத முதல்ல பார்க்க கத்துக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஸ்டாண்டர்டை வச்சு பார்த்தோம்னா ஜீரோ கூட இல்ல, நெகட்டிவ், பிச்சைக்காரங்க இந்த நிலைமைக்கு நம்ம இல்லவே இல்லைன்றத முதல்ல உணர கத்துக்கணும். பாருங்களேன், அதுதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது. அது நிலைமையை நம்ம இன்னும் உணரலன்னா நம்ம ஆரம்பிக்கவே முடியாது. முதல்ல நம்ம பிச்சைக்காரங்க, அந்த பிச்சைக்காரங்கன்றது ஆண்டவர் இந்த வசனங்களை வச்சு நம்ம இருதயத்தை ரொம்ப அடியா அடிச்சு தாழ்த்துறார். அதான் நான் ஃபர்ஸ்ட் பாலாக்கு சொல்லியிருந்தேன், எப்படி போது சபைன்னா ஆண்டவர் மலப்பிரசங்கத்தை வச்சு எங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு தாழ்த்திக்கிட்டு இருக்கிறார், இருதயத்தை தாழ்த்திக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுதான் ஆண்டவர் செய்யற கிரியை இல்லைங்களா, அங்கதான் ஆண்டவர் மக்கள் வேலை செய்ய முடியும். அது ஆண்டவர் நம்ம இருதயத்தை தாழ்த்துறார். தாழ்த்தி நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்தி நம்முடைய குறைய நம்ம உணர்ந்து அந்த குறை எந்த அளவுக்கு ஆயிரணும்னா நீதியின் மேல் பசித்தாகமா மாறிடணும் இல்லைங்களா. இவ்வளவு எனக்கு குறை இருக்கு அப்படின்னு நம்ம உணரும் போது ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த குறையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு என்ன தேவையோ, எதுக்காக நம்ம பசித்தாகமா இருக்கிறாரோ இருக்கிறோமோ அதனோட நிறைவு யார்கிட்ட இருக்கு, இயேசு கிட்ட இருக்கு. அதுதான் பார்த்து கத்துக்கணும். அப்படி பார்க்கும் போது ஒருத்தனுடைய பிச்சைக்காரத்தனத்தை ஒருத்தர் உணர்றான், அவன் கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு உணர்றான், இன்னொருத்தர்கிட்ட அது இருக்குன்னு உணரும் போது என்ன பண்ணுவான் அவன், இயற்கையா என்னமே அவனை நம்பி வாழாம யார்கிட்ட இருக்கோ அவரை நம்பி வாழ பார்ப்பான். பாருங்களா, அதான் அங்க நடக்கணும். நம்ம கிட்ட இது முடியாது, நம்மனால இது முடியாது, இயேசு கிறிஸ்து தான் நம்மளை எப்படி மாத்த முடியும் போது நம்மள நம்புறத விட்டுட்டு இயேசுவை நம்பி நம்ம வாழ ஆரம்பிப்போம். இது கடவுள் முற்றிலுமா கடவுள் செய்கிற கிரியையா இருந்தாலும், கடவுள் தான் இப்படி நம்மளை மாத்துறதா இருந்தாலும், கடவுள் எந்த காரியத்தையும் செஞ்சாலும் அவர் சாதனங்களை பயன்படுத்தி தான் செய்யுது. He is the God of means. அதாவது சாதனங்களின் தேவன் இல்லைங்களா. எந்த காரியத்தையும் நேராவே எத்தனையோ காரியங்களை செய்யல அவரு, பார்த்தனா சரித்திரத்துல அவர் எப்ப பாரு சாதனங்களை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்காரு. ஏன் அவர் நேராவே கடலை பிரிக்க முடியாத, நேராவே இஸ்ரவேலை கொண்டு வர முடியாத, மோசேன்ற ஒரு சாதனத்தை பயன்படுத்துறார். ஒவ்வொரு கால ஆபிராம்ன்ற ஒரு சாதனத்தை, அவர் சாதனங்களின் தேவன். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம, அவர் மேஜிக்கா செய்யற தேவன் இல்ல, ஒரு சாதனங்களை பயன்படுத்தி இவ்வளவு ஒரு பாவிய இவ்வளவு பெரிய மலப்பிரசங்க வாழ்க்கையா மறுரூபம் ஆக்குறதுக்கு அவர் சாதனங்களை பயன்படுத்தி தான் செய்யறது. பாருங்களேன், அதுதான் புரிஞ்சுக்கணும். God uses means. கடவுள் வந்து நம்மளை ப்ராமிஸ் பண்றாரு, இப்படித்தான் நான் உன்ன மாத்த போறேன்னும் போது அது நம்மளை சோர்வழிக்க கூடாது ஒரு விதத்தில், இன்னொரு விதத்துல சோம்பேறிகளை ஆக்கக்கூடாது. ஓ இப்படி இந்த நிலைக்கு ஆண்டவர் என்ன கூப்பிட்டிருக்கிறாருன்னும் போது அந்த சாதனங்களை பயன்படுத்துறதுல மிகுந்த தீவிரமோ மிகுந்த ஆர்வமோ நம்மளுக்கு ஏற்படுத்தணும். ஏன், நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, எனக்கு ஆயுசு பத்தாது போல இருக்கே, இப்படி மாறுறதுக்கு நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, அதனால என்ன பண்ணணும், ரொம்ப சாதனத்தை பயன்படுத்துறதுல தீவிரம் அடையணும். நம்ம தீவிரம் அடையணும், ஏன், அந்த சாதனங்களை பயன்படுத்தி தான் ஆண்டவர் நம்மளை அப்படி மாத்த போறது. எந்த சாதனங்கள், அதனாலதான் ஒரு இப்படி நம்ம மாறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சாதனை வந்து ஜபம், ஒரு மீன்ஸ் வந்து ஜபம். அதனாலதான் இயேசு கண்ணும் கருத்துமாக ரொம்ப தீவிரமாக நம்மளை இப்படி மாத்துறதுக்கு அந்த ஜபத்தை ரொம்ப நம்ம எப்படி ஜபிக்கணும் ரொம்ப தீவிரமா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறாரு. பாருங்களேன், ஏன் இவ்வளவு நேரம் அதுல செலவிடுறாரு, ஏன் மலப்பிரசங்கத்துல அது மையமா இருக்கு, ஏன்னா நம்ம இப்படி மாறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாதனை வந்து ஜபம் இல்லைங்களா. அந்த ஜபத்தை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அவர் வந்து நம்ம எப்படி ஜபிக்கிறோம்ன்றது மாத்திரம் இல்ல, நம்ம ஏன் ஜபிக்கிறோம், என்னத்தை ஜபிக்கிறோம், அது குறித்தெல்லாம் கவனமா இருந்து அதுல நமக்கு இங்க சொல்லிக் கொடுக்கிறாரு. பாருங்களேன், இந்த வசனத்தில் அவர் ஆரம்பத்திலேயே எப்படி செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சார், மாயக்காரர்கள் போல் நீங்கள் செய்யாம இருங்கள். மாயக்காரர்கள் போல் அவங்க என்ன செய்வாங்க, ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். ஏன் அப்படி விரும்புகிறாங்க, மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக. பாருங்களேன், அப்படி நீங்க செய்யக்கூடாது, அவர்களுடைய பலனை அவர்கள் அடைந்து ஆயிற்று, அவங்க எல்லாம் மலப்பிரசங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் மாறப்போறது இல்ல, நீ அப்படி மாறணும்னா அப்படி செய்யக்கூடாது. உனக்கு அந்த அளவுக்கு கிருபையின் சாதனமாக ஜபம் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிருபையை வாங்கி 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 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்குள்ள நீ மலை பிரசங்க இயற்கையா வாழ்ற ஒரு வாழ்க்கையா ஆயிரணும்னா இப்படி நீ ஜபிச்சா முன்னேற மாட்டேன். எந்த நிலையில இருக்கிறியோ அப்படித்தான் இருப்ப, பாவம் உளுந்து வந்து தேரவே மாட்டே ஆவிக்குரிய வாழ்க்கை. நீ இப்படி இவ்வளவு தூரம் மலரணும்னா அவங்க ஜபம் பண்ற மாதிரி நீ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்களேன். ஏன் அவர்களுடைய அவங்களுடைய ஜப நோக்கம் அந்த ஜபத்தின் மேனரை முடிவு செய்து, அவங்க என்ன ஜப நோக்கத்தோடு செய்யறாங்களோ அந்த ஜப முறை அதை முடிவு செய்து. அவங்க ஜப நோக்கம் என்ன, மனுஷருங்க பார்க்கணும், அதுக்கு ஏற்றபடி அவங்க முறை இருக்கு. எப்படி வீதிகளிலும் சந்திகளிலும் ஜபம் பண்ணுவாங்க, ஆனா வீட்டில் தனியில இருக்கும்போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க எப்படி மனிதருக்கு காணணும் ஜபம் பண்ணும்போது ரகசியத்துல எவனா ஜபம் பண்ணுவானா? தனிப்பட்ட ரகசிய ஜப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கவே முடியாது. பாருங்களேன், அதான் ஏன் அவங்க நோக்கம் வித்தியாசமா இருப்பதுனால. அதனாலதான் நோக்கத்தை சரி பண்றாங்க. நம்ம நோக்கம் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம முறை ஒழுங்கா இருக்கும் இல்லைங்களா. நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும், நீ ஜபம் பண்ணும் போது பிதா காணணும்னு ஜபம் பண்ண, கடவுள் பார்த்து கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தா அவர்கிட்ட எனக்கு பலன் வேணும், அவர் எனக்கு கிருபை கொடுக்கணும்னு நோக்கம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நீ எப்படி ஜபம் பண்ணுவ? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுவேன். அப்ப அந்த ரங்கத்தில் காணுகிற பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அதை பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன் ப்ரே மனிதர்கள் காணணும்ன்றதுக்காக இல்லாமல் நம்ம அதுல பார்த்தோம் ரகசிய ஜப வாழ்க்கையை கல்டிவேட் பண்றது எவ்வளவு அவசியம் நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியம் ரகசிய ஜப வாழ்க்கை. ஆனா ரொம்ப பெரிய சேலஞ்சு. நம்ம இதை பத்தி பேசலாம், இதை பத்தி அதை செய்யணும் இதை செய்யணும்னு எவ்வளவோ சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பேச்சும் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பக்தியும் நீ வேற நாடகத்துல காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல, உன் ஜப வாழ்க்கையில காட்டு. அதுதான் பாயிண்ட். நிறைய பேர் பரிசுத்தவான்கள். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவன் ஜப வாழ்க்கை இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவன் வாவிக்குரிய மனுஷன் சொல்லுவாங்க. வேற எதாச்சும் அவன் முடிவு பண்ண முடியாது. எந்த அளவுக்கு உன் ஜப வாழ்க்கை இருக்கு அந்த அளவுக்கு தான் நீ ஆவிக்குரிய மனுஷன். வேற எதை உன் பிரசங்கத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது, உன் சபைக்கு வர்றதை வச்சு முடிவு பண்ண முடியாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் ஜப வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு ஜபம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால ரொம்ப முக்கியம் நம்ம காண்டி இந்த ஏரியா நம்ம வாழ்க்கையில சரி பண்ணிட்டு வரப்போற வருஷம் வரப்போது புது வருஷம் இந்த ஏரியால காண்டி நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம்னா நம்ம வரப்போற வருஷங்கள் எவ்வளவு பாக்கியமா இருக்கும் தெரியுமா இல்லைங்களா. எவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருக்கும். பிதா கிட்ட இருந்து வெளிரங்கமா கிடைக்கக்கூடிய பலன் நம்ம எல்லாம் அனுபவிச்சு வாழ முடியும். அதனால்தான் ஆண்டவர் இதை கத்துக் கொடுக்கிறார். இதுல நீங்க சரியாகணும், ஜப வாழ்க்கையில் நீங்க சரியாகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் இருக்கக்கூடிய தோல்விக்கு காரணம் இதுதான். இங்க தோக்குறவங்க தான் பல விதங்கள்ல நம்ம தோக்குறோம் பாருங்களேன். இது ஒழுங்கா இல்லைன்னா வேற என்னத்தை படிச்சு வேற என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்களேன். அது பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஜப வாழ்க்கை முதலாவது ரகசிய ஜப வாழ்க்கை, சீக்ரெட் ப்ரேயர் லைஃப், அது ஒழுங்கா இருக்கணும். அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அது ஒழுங்கா இருந்தா தான் குடும்ப ஜப வாழ்க்கைய நல்லா இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப பிராக்டிக்கல். நான் தனிப்பட்ட விதத்துல ஒழுங்கா ஜபிக்கிறவனா இருந்தா தான் என் குடும்பத்தை ஒழுங்கா ஜபிக்கிறதுக்கு நான் கட்டுப்படுத்துவேன் இல்லைங்களா. அநேக நேரத்துல நான் ஒழுங்கா தனிப்பட்ட விதத்துல ஜபிக்காததுனால தான் எனக்கு ஜபிக்கும் இல்ல. வேற என்ன நான் என்னத்தை குடும்ப ஜப பண்ணி என்னத்தை சொல்ல போறேன் அவங்களுக்கு? ஏதோ பேருக்கு பண்ணிடலாம், ஐயோ குடும்ப ஜபம் பண்ணணும். ஆனா உண்மையா ஜபம் பண்ணணும்னா என் குடும்ப ஜபம் ஒழுங்கா இல்லாததுக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கை ஜபம் சரியா இல்லாததுனால காரணம் இல்லைங்களா. தனிப்பட்ட ஜபத்தை ஜபிக்கிறவனா இருக்கும்போது என் குடும்பத்தை வச்சு என்ன செய்ய பார்ப்பேன், எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்களை ஜபிக்க வைக்க பார்ப்பேன் இல்லைங்களா. ஏன்னா ஐ எம் ப்ரேயிங் மேன். அது ரொம்ப பிராக்டிக்கல் இல்லைங்களா. சோ அது சரி பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, பல காரணங்கள் ஏன் ஜப வாழ்க்கையில நம்ம சரியில்லை, ஏன் ஜப வாழ்க்கையில் நம்ம சரி இருக்கிறது இல்ல, பல காரணங்கள் சொல்லலாம். சோம்பேறித்தனம் சொல்லலாம், சுய கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லலாம், பிசிக்கலா டயர்ட் ஆயிடுறோம்னு சொல்லலாம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம்னு சொல்லலாம். அந்த பல காரணங்கள். ஆனா ரொம்ப முக்கியமான ரெண்டு காரணங்கள் தான், ரொம்ப முக்கியமானது ரெண்டு காரணங்கள். யோசிச்சு பாருங்களேன். ஒன்னு வந்து ஜபிக்கிறத தடை பண்ணணும்னு தான் சாத்தா இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க கிட்ட செய்யற பிரதான காரியம். அவன் ஜபிக்கிறதுல சரியா இருக்கக்கூடாது, அதான் பெரிய போராட்டம் அவன் செய்யறது. பல விதங்கள்ல நம்மள தடை பண்றது சாத்தானுடைய வேலை நம்ம ஜபத்துல ஒழுங்கா இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக நம்முடைய சுய செல்ஃப் கான்பிடன்ஸ், ஆண்டவர் இல்லாம நான் சமாளிச்சிருவேன், ஆண்டவருடைய உதவி இல்லாம நான் சமாளிச்சிருவேன், அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு இருக்குது. அதைத்தான் உடைக்கிறார் இந்த மலைப்பிரசங்கத்துல. இந்த மலைப்பிரசங்கத்தை உணர்ந்து உடைஞ்சு நொறுங்குண்டவங்க என்ன செய்வாங்க, ஜபிக்கிறவங்களா மாறிடுவாங்க. இன்னுமே என்னால முடியாது, இனிமே என்கிட்ட ஒண்ணு இல்ல, எந்த நன்மையும் என்கிட்ட இல்லன்றவன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தரை நம்பி வாழ்றவன் என்ன பண்ணுவான், டெய்லி பிச்சை எடுக்கிறவனா தான் மாறிடுவான் இல்லீங்களா. அப்படித்தான் நம்ம மாறிடணும், பிச்சைக்காரர்களா நம்ம மாறிடணும் பாருங்களா. அதுதான் ஆண்டவர் இந்த மலைப்பிரசங்கத்துல நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ், ஏன் நம்ம பெருமையினால இருக்கிறது, அவபக்தியான அகங்காரம் நம்ம பழைய இயற்கையில் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாம நான் மேனேஜ் பண்ணிடுவேன், அது மேனேஜ் பண்ணிடுவேன்றது அதை நம்ம அடக்கி மெரிக்கா விட்டா அது ஒரு பழக்கமாவே போய் நம்முடைய பலத்துல நம்பிக்கை வச்சு, ஞானத்துல நம்பிக்கை வச்சு, நம்முடைய சிந்தனையில நம்பிக்கை வச்சு, அப்படியெல்லாம் நம்ம கான்பிடண்டா இருக்கிறவங்க ஏங்க ஜெபம் பண்ண போறோம், யோசிச்சு பாருங்களேன். நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸை அழிக்கணும், அதை மெரிக்கணும், என்னால முடியாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அது நம்ம ஜெப ஆவியை கெடுத்துரும், நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாதாம செஞ்சிடும். ஆகவே ரொம்ப முக்கியம், போன வாட்டி நான் படிச்சுக்கிட்டதுல நமக்கு தனிப்பட்ட ஜப வாழ்க்கைய நம்ம ஒரு ஒரு பயங்கர வைராக்கியத்தோடு நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. அதுக்கு மூணு காரியத்தை சொல்லி நம்ம இன்னைக்கு பேசேஜுக்கு நம்ம போவோம். மூணு பிரின்சிபல்ஸ், மூணு கொள்கைகள், தனிப்பட்ட ஜப வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும்னா வெளிப்பிரகாரமா இந்த மூணு விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மூணு விஷயம் என்ன, இது வந்து அது தனிப்பட்ட ஜப வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் நான் பேசிட்டே போயின்னு இருக்கலாம், ஆனா அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா. மூணு பிரின்சிபல்ஸ், பிரின்சிபல்ஸ் போது ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அதை மாத்தவே கூடாது. பிரின்சிபல்னா என்ன அர்த்தம், அதை மாத்தவே கூடாது, இல்ல சூழ்நிலைக்கு ஏற்றபடி அது மாத்தக்கூடாது, வசதிக்கு ஏற்றபடி அதை மாத்தக்கூடாது. ஒரு பிரின்சிபல், பிரின்சிபல் படி நடக்கிறவங்க அவன் மனுஷன்னா அவன் என்னத்தான் ஆனாலும் அதை ஒண்டி மாத்த மாட்டான், அதுக்கு பேர் தான் பிரின்சிபல். புரிஞ்சுக்கலா, கொள்கை தமிழ்ல கொள்கைகளை நம்ம ஒருபோதும் மாத்தக்கூடாது. என்ன வசதிக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாத்தக்கூடிய காரியங்கள் இல்ல கொள்கைகள். அந்த மாதிரி மூணு கொள்கைகள் இருக்கு ஜபத்துக்கு, மாத்தக்கூடாத கொள்கைகள். அது மூணு காண்டி நம்ம வாழ்க்கையில கொள்கைகளா வைத்திருந்தோம்னா ரகசிய ஜப வாழ்க்கையில் நம்ம ஒழுங்கா இருக்க முடியும். என்னங்க மூணு காரியங்கள், முதலாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். கடவுளை போய் நான் சந்திக்கிற நேரம் இது அப்படின்னு அந்த அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதை வந்து எந்த காரணத்துக்காகவோ, எந்த சூழ்நிலைகளுக்காகவோ, என்ன எந்த இடத்தின் காரணமாகவோ, எந்த சுகவீனத்தின் காரணமாகவோ, இல்ல எந்த என் மனநிலைமையின் காரணமாகவோ, ஒருவேளை சில தப்புங்களை செஞ்சுட்டா மனசே சரியில்லை குற்றமா இருக்குது, அதுக்காகவோ அதை நான் மாத்தவே மாட்டேன். நான் என்ன நிலையில் இருந்தாலும் அதுக்கு நான் செஞ்சே செய்வேன், அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயே போகணும் பாருங்களேன். ஒருத்தர்கிட்ட பாஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவர் டைம் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா போனாலும் போவேன், நம்ம இருப்போமா இல்லையே. ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அவரு டைம் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம போகாம இருப்போமா? நோ, இல்லங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போகாம இருப்போமா? இல்லங்க எனக்கு முடியல, இல்ல என்ன ஆனாலும் போயிடணும். அத மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிடணும் பாருங்களேன். அதை நம்ம எதுக்காகவோ மாத்தக்கூடாது பாருங்களேன். அது இந்த விஷயத்துல முஸ்லிம்ஸ் கிட்ட நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா. மாத்துறாங்களா, ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் அல்லாஹ் கூவுதுன்னா அந்த நேரத்தில் என்ன தான் வேலை இருந்தாலும் நின்றுட்டு போறான் பாருங்க இல்லைங்களா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு காரியத்தை நம்ம பிக்ஸ் பண்ணல, ஸ்கெட்யூல் பண்ணலன்னா அது நடக்காது பாருங்களேன். சூழ்நிலைக்கு ஏற்றபடி, வாழ்க்கையின் அலமோதலுக்கு ஏற்றபடி, துன்பம் உன்னை சூழ்நிலை கழித்தாலும்ன்ற மாதிரி அந்த அலைகளைக்குள்ள நம்ம அதை சரியாவே செய்ய முடியாது. பிக்ஸ் பண்ணணும், ஸ்கெட்யூல் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணலன்னா நம்ம பண்ண போறதில்லை பண்ணுங்களா. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ரகசிய ஜப வாழ்க்கையின் தோல்வி இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு காரியத்தை நம்ம பிக்ஸ் பண்ணலன்னா அது செய்ய மாட்டோம், அதை பிக்ஸ் பண்ணணும். அதை எப்பங்க செய்யறது, எப்ப செய்யறது அப்படின்னா, எனக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு கஷ்டம், ரொம்ப முக்கியமா இதுல ரொம்ப கஷ்டம் எனக்கு தான். ஏன்னா ஐ எம் அதிகாலையில் செய்யறது ரொம்ப நல்லது, அதிகாலையில் அது ரொம்ப கஷ்டம். எங்க எனக்கு நான் நைட் மேன், நைட் சில பேர் நைட்டு நைட்ல 3 மணி நேரம் ஜபம் பண்ண சொல்றீங்களா, நான் செய்யறேங்க. காலையில எனக்கு ரொம்ப கஷ்டங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் அடிக்கடி நமக்கு முன்மாதிரி என்ன வைக்குது, அதிகாலையில். அதிகாலையில் நம்ம சொல்லிக்கலாம் நைட்டு தான், ஆனா அதனோட இழப்ப நம்ம தான் சந்திப்போம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சூழ்நிலைக்கு. ஆனா பைபிள் சொல்றது அதிகாலையில் நேரங்கள்ல இல்லைங்களா. ஆரம்பிக்கிறோம் ஒரு வாருக்கு ஆரம்பிக்கும் போது, இந்த ஏர்போர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், எல்லாம் ஹாஃப் அன் ஹவர் நிக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், இன்னைக்கு பிளைட்ல என்ன மாதிரி இருக்கு என்ன இருக்கு. சிலதெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும், இங்கத்தான் போக போறோம், இதைத்தான் செய்ய போறோம், அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும். ஹாஃப் அன் ஹவர் எல்லாம் நின்று கவனமா கேட்கணும். அது இல்லாம போறது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம பிளைட் எடுத்துட்டு போனீங்கன்னா எங்கன்னா கிராஷ் ஆகி கூட செத்து போயிருவே. அது இல்லாம போவே கூடாது. அந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கைய ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு பிளைட்ல போற மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நேரத்தை செலவிட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்காம போனோம்னா எப்படி சில காரியங்கள் சரியா வர முடியும்? அந்த நாள்ல என்னென்ன போன் கால்ஸ் நமக்கு வரும், எத்தனை பேர் நம்ம சந்திப்போம், என்ன பேச போறோம், என்ன சூழ்நிலையை சந்திக்க போறோம்ன்ற ஒரு கண்ட்ரோல் பண்றவர்கிட்ட நம்ம பேசாம, நம்ம கமாண்டர் கிட்ட பேசாம நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம எப்படி அந்த நாள்ல காரியங்களை சரியா செஞ்சிட முடியும்? யோசிச்சு பாருங்களேன், அதோட அவசியத்தை நீங்க உணர்ந்து பார்க்கணும். காலையில அதை ஆரம்பிக்கிறது ரொம்ப அவசியம், அது ரொம்ப நல்லது கூட, ரொம்ப கஷ்டம் தான், என்னையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா அந்த நாளுக்கு தேவையான வழிநடத்தல், பலன், உதவி, அந்த நாள்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சவர், அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். பாருங்களா, இயேசு எப்பவும் ஜெபம் பண்ணாரு. இயேசு வச்ச முன்மாதிரி என்ன பாருங்களா, ஒரு வசனம் படிங்க, யோவான் 5:19.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார்.
இயேசுல இருக்கக்கூடிய ஒரு குணம், அவர் தேவகுமாரன், அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கு, எல்லா பவரும் இருக்கு. கடவுளுக்கு ஒப்பானவர் அவர் இருந்த போதிலும் அவர் எல்லாமே மனுஷனாக இந்த உலகத்துல செஞ்சது பாத்தீங்கன்னா கடவுளை சார்ந்து செஞ்சிருக்கிறார். எவ்வளவு விந்த பாருங்களேன், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த நல்லதும் செய்ய முடியாது, ஆனா நம்ம கடவுளை சார்ந்து செய்யறது இல்ல. இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னு முன்மாதிரி வைக்க வந்தார். மனுஷனாக அவர்னால எல்லா நல்லதும் செய்ய முடியும், பிதா இல்லாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு போக முடியும். எல்லா பவரும் அவருக்கு இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணாரு, நமக்கு ஒரு முன்மாதிரியாக எல்லாவற்றையும் பிதா மேல சார்ந்து அவர் செஞ்சார். பாருங்களேன், அதான் பாக்குறோம். அவர் இல்லாமல் எந்த நான் பேசுகிற வார்த்தை என் பிதா கொடுத்த வார்த்தைகள், நான் செய்கிற கிரியைகள் என்னுடைய கிரியைகள் இல்லை என் பிதா, நானாகவே ஒன்றும் செய்வதில்லை, என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். எவ்வளவு டிபெண்டன்சி இயேசு மேல், இயேசு கிட்ட பாக்குறோம். பாருங்களேன், இயேசு கிட்ட அவர்கிட்ட பாக்குறது என்ன, ஒரு விசேஷத்தை பார்த்தோம்னா எதை செஞ்சாலும் ஆண்டவர் மேல சார்ந்து செஞ்சார். அவருடைய ஜப முன்மாதிரி பாருங்க எப்படி இங்க சார்ந்திருந்தாரு. Mark 1:35.
அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார்.
பாருங்களேன், அவர் அதிகாலையில் இருட்டோடு, எத்தனை மணிக்குங்க அதிகாலைனா, 8 மணிக்கு சில பேருக்கு அதிகாலை இல்லைங்களா, சில பேருக்கு 7 மணிக்கு அதிகாலை, இன்னைக்கு ரொம்ப அழியா எந்திரிச்சிட்டங்க, எத்தனை மணிக்கு இருந்துச்சு, 8:30 எந்திரிச்சங்க அப்படின்னு அதிகாலையில். அதோடு நம்ம கிளாரிஃபை பண்ணணும், இருட்டோடு, இருட்டா இருந்தாதான் அதிகாலை, அப்படின்லாம் 7 மணிக்கெல்லாம் அதிகாலை சொல்லக்கூடாது, இருட்டோடு. இருட்டோடு என்ன பண்ணாரு, ஒரு கூட்டத்தை கூட்டு போனார்னா தனிமையாக இல்லைங்களா போய் ஜெபம் பண்ணாரு. பாருங்களா, அவருடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அவர் ஜெபம் பண்றாரு. அவருடைய முன்மாதிரியை பாக்குறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து நைட் என்ன நடந்துச்சு, ஒருவேளை அவர் சீக்கிரம் தூங்கிட்டு இருக்குவார் போலன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஒருவேளை அவர் 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு அதனாலதான் அதிகாலை எந்திரிச்சிருக்கிறாரு. பாருங்க அடுத்த நாள் நைட் என்ன ஆயிருக்குது, 21வது வசனத்தை படிங்க. சரி, 21 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப படிக்கணும். அவர் ஓய்வு நாள் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, பேய்களை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாம் வந்துகிட்டு குவிஞ்சுகிட்டே இருக்காங்க கூட்டம், வீட்டுக்கிட்ட வெளியில எல்லாம் குவிஞ்சுகிட்டு இருக்காங்க. அவர் எல்லோரையும் கை தொட்டு சுகம் பண்ணார், ஒருத்தரையும் அப்படியே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை திரளான மக்கள், ரொம்ப லேட் ஆயிருச்சு, சொல்ல போனா 12:00 ஆயிருச்சு, நைட்டு 1-2 கூட ஆயிருக்கலாம், நம்ம எஸ்டிமேட் தான் பண்றோம். எல்லாரையும் அனுப்பணும்னா எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப வீக், ரொம்ப டயர்டு, எல்லார்கிட்டயும் மினிஸ்ட்ரி செஞ்சு ஒவ்வொருத்தரையும் தொட்டு தொட்டும் போது அவர்கிட்ட அந்த பவர் இறங்கிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு டயர்டா இருப்பாரு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் பண்ணிருப்பாரு, 2 ஆயிருந்து 2:00 ஆயிருச்சு நைட்டு. அந்த நைட்ல தூங்கிட்டு யாராவது எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னா, நேத்து டயர்டா இருந்துச்சு இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு முடியாதுன்னா அவர் தான் சொல்லி இருக்கணும். அன்னைக்கு அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அதிகாலை எந்திரிச்சு போயிருக்கிறாரு. பாருங்களேன், சீஷர்கள் நல்லா தூங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க 9 தூங்கிட்டு அவர் தேடி இருந்திருக்கிறாங்க, அவர் எங்க அப்படின்னு. பாருங்களேன், யாராவது எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னா அவரு அவர்கிட்ட தான். அவரை பார்த்தா அவர் தனிமையான இடத்துக்கு போயிருக்கிறார், தனிமையான இடத்துக்கு அதிகாலையில் இருட்டோடு எந்திரிச்சு போயிருக்கிறார். அவர் என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு நமக்கு தெரியல, ஆனா ஒவ்வொரு அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றது பிதா கிட்ட இருந்து ஜெபம் பண்ணி உணர்ந்துதான் அவர் செஞ்சிருக்கிறார். அதை கிளியரா பார்க்க முடியும். கப்பர்நோம்ல ஊழியம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குது, நிறைய பேர் இயேசு வார்த்தையை கேட்க வராங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு பிளானே மாத்திட்டு வேற இடத்துக்கு போறார். எங்க மாறிச்சு அந்த பிளானு? அவர் பிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் மாறிச்சு. அடுத்த நாள் என்ன செய்யணும் பிதாவே? என் மூலமாக நீர் என்னைக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீர் பிதாவே? என் மூலமாக இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஆயுசை கொடுத்திருக்கிறீர், இந்த நாளை கொடுத்திருக்கிறீர், நீர் நியமிச்சிருக்கிறீர். என் மூலமாக இந்த நாளில் நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் பிதாவே? அதை நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்திருக்கிறார். பாருங்களேன், அதிகாலையில் முதல்ல அவர் பிக்ஸ் பண்ணி இருக்கிறார் அந்த அப்பாயின்மெண்ட். ஏன் டயர்டா தூங்கி இருக்கலாம், இல்ல அவர் பிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் போறார். நம்மளும் நம்ம ஜப வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும்னா இந்த பிரின்சிபல் மாறவே கூடாது. ஏன் வாழ்க்கையில ஒரு பிரின்சிபல் என்ன? நான் கடவுள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன், அங்க போகணும். சில நேரங்களில் பாருங்களேன், டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா அதை மிஸ்ஸே பண்றது இல்லை. ஆபீஸ்ல கூட ஐயாவோ அப்பாயின்மெண்ட் டாக்டர்னா, ஓ ஓகே ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஏன்னா எதுவுமே கடவுள் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா வி ஷுட் நெவர் மிஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரெண்டாவதாக, ஒரு இடத்தை நம்ம தெரிந்து கொள்றது நல்லது. ஒரு இடத்தை ஏன், இடம் ஏங்க ரொம்ப முக்கியம்? அவர் சொல்லி இருக்கிறார் இல்லீங்களா, உங்க கதை அறவைக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து. இதுல ரொம்ப எந்த இடங்க எனக்கு இடம் இல்லையேன்னா, ஒரு தனிமையான இடத்தை நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு தனிமையான இடம் எங்க நான் கடவுள்கிட்ட தனிமையா இருந்து அவர் என்னுடைய ஆத்மாவோடு செயல்பட்டு என் ஆத்மாவை வடிவமைக்கிறதுக்கு ஒரு தனிமையான இடம் எனக்கு தேவை. அந்த இடத்தை நம்ம டிசைட் பண்றது ரொம்ப அவசியம். அதில் பல இடங்கள் இருக்கலாம், தனிமையான இடம் என்னன்னா, சில பேர் எல்லாம் ஒரே ரூம்ல கூட ஒருத்தர் சில பேர் இருக்கலாம். எங்கங்க நான் தனிமையான இடத்துக்கு போறது? எனக்கு வீட்டு மேல போகலாம், இல்ல ஒரு கார்டனுக்கு போகலாம். எந்த இடத்துலயும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, யாரும் தடை பண்ணாம, பிரச்சனை இல்லாம ஒரு தனிமையான இடம். இயேசுக்கு எந்த இடம் இருந்துச்சு? அவருக்கு தலை சாக்கிறதுக்கு இடம் இல்லை இல்லைங்களா. அந்த காலத்துலலாம் ஒரே ரூம்ல தான் எல்லாரும் படுத்துக்குவாங்க. அவரு தனிமையான இடம் இல்ல, சரி நல்லா தூங்கிடுவோம்னு தூங்கினாரா? இல்ல, தனிமையான அதிகாலை எந்திரிச்சு எங்க போனாரு? வனாந்திரத்துக்கு. வனாந்திரத்துக்கு வச்சு பாருங்களேன், நம்ம செழிப்பா, நம்ம வனாந்திரம் இல்ல நம்ம ஊர்ல, எவ்வளவு செழிப்பான கார்டன்ஸ் இருக்குது, பார்க்குங்க இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் வனாந்திரத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். தனிமையான இடம், யாருமே நம்மள கவனிக்காம, டிஸ்ட்ராக்ட் பண்ணாம, நம்ம ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிறது. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மளை வடிவமைக்கிறார். நம்ம இதயம் வந்து உலகத்துல வாழ்றதுனால பல நேரங்கள்ல மாயை போத்திக்குது, மாய போர்வையை போத்திக்கிட்டு நம்ம இதயம் ஒரு மாதிரி போயிருது. அந்த மாதிரி தனிமையான இடத்துல தான் அந்த துணியெல்லாம் கலட்டி, அந்த போர்வையெல்லாம் கலட்டி ஆண்டவருக்கு முன்பதாக, அந்த மாயெல்லாம் மாயன்றத உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக வர முடியும். சில நேரங்கள்ல நம்ம இதயம் ஒரு மாதிரி கட்டுப்பட்டு கடினப்பட்டு கூட போகுது. ஒரு வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு தோலை உரிக்கிற மாதிரி அந்த தனிமையான இடத்துல தான் நம்ம அந்த தோலை எல்லாம் உரிச்சு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு நெருக்கமாகுது. தனிமையான இடம் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி தனிமையான இடத்துல போலன்னா இந்த உலக மாயெல்லாம் விட்டு அதெல்லாம் அந்த வெங்காயம் தோல் உறிஞ்சு நம்ம ரியாலிட்டிக்கு வரும்படிக்கு, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு உணரும்படிக்கு அந்த நிலைமையே வர முடியாது. அந்த மாதிரி தனிமையான இடம் பார்க்கலாம். ரொம்ப அவசியம். தனிமையான யாருமே இல்லாத இடங்கள்ல அதை பார்த்துக்கிற இந்த ஹார்ட் ரிலேஷன்ஷிப் ஏற்படுறது அங்கதான். பைபிள் அடிக்கடி சொல்லும், காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான். ஏன் அப்படி சொல்லுது? நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன். சரி ஓகே, காதை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கேட்கணும் போல இருக்குது. அப்படி இல்லை, இந்த மாதிரி தனிமையான இடத்துல ஆண்டவரோடு ஒரு உறவு டெவலப் பண்ணும்போது தான் ஆவிக்குரிய காதுகள் நமக்கு திறக்கப்படுது. ஆவிக்குரிய காதுகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குவோம். வசனத்தை எவ்வளவுதான் படிக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட உறவு வச்சிருக்கிறவங்க டெவலப் பண்றவங்க தான் அந்த வசனத்துல ஆண்டவர் பேசுகிறது நல்லா அவங்களுக்கு தான் கேட்கும். பாருங்களேன், இந்த காது கேட்கறது ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய டைரக்ஷனுக்கு நம்ம ரொம்ப உணர்வுள்ளவர்களா இருப்போம். ஆண்டவர் இதை சொல்றாரு, இதை செய்யணும்ன்றது அந்த மாதிரி தனிமையா நம்ம டெவலப் பண்ணாதான் முடியும். பாருங்களேன், ஆண்டவர் பேசுறதும் ஆண்டவருக்கு நம்ம கிட்ட செயல்படுறதும் ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்கிறாரு, ஒரு சில ரொம்ப முக்கியமான பொக்கிஷமான காரியங்கள் ஆண்டவர் ரகசியத்துல தான் பேசுறார். இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள் நம்ம காதுக்கு நம்ம ரகசியமா இருந்தா தான் நம்ம காதுக்கு அது கேட்கும். ரகசியமான இடங்கள்ல தான் சில காரியங்கள் ஆண்டவர் பேசுறது. நம்ம சில காரியங்களை உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும்னா நம்ம தனிமையா இருந்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும், தனிமையான இடத்துல தான். அதனால இது ரொம்ப அவசியம், தனிமையான இடம், ரகசியமான இடம் பாத்துக்கிறது. அது ஆண்டவர் பாருங்களேன், அது வரும் கட்டளை மாட்டலாம் இடல அவர் பழக்கம் பண்ணாரா பாருங்களேன். அவர் ஒரு வசனம் படிங்களேன், மத்தேயு 14:23. இந்த மார்க்கிலே பார்த்தோம், ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போனாருன்னு. 14:23,
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேலே சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார்.
பாருங்களேன், 5000 பேருக்கு சாப்பாடு போடுற, ரொம்ப பப்ளிக் லைஃப், ரொம்ப பப்ளிக் இருக்கிறாங்க, ஒரு கூட்டு சுத்தி இருக்கிறாங்க பப்ளிக். சொல்ல முடியுமா, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு நான் போய் தனியா இருக்குதா? அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு தேவைகள், எவ்வளவு வியாதிகள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அவங்க தேவைகளை நான் கவனிக்கிறேன்னு ஒரு இருக்குல்ல. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்து சீஷர்களை கூப்பிட்டு போல. அவர் தனித்து பாருங்களேன், தனித்து தனிமையான இடத்துக்கு ஒரு மலையின் மீது ஏறினார். ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு தேவைகள் இருக்கு, என்னங்க தனியா போயிட்டு இருக்கீங்க? அப்படித்தான் அவர் இருந்தார். பாருங்களேன், ஒரு பிராக்டிஸ பாக்குறோம். காரணம் சொல்லணும்னா அவரு தான் காரணம் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஊழிய வேலை இருக்குங்க, ரொம்ப பெரிய வேலை இங்க இருக்குங்க. இல்ல, அவர் தனியா போனார். என்னையே எவ்வளவு பிஸியான ஊழிய நேரத்திலேயே அவர் தனியா போனார். இன்னொரு வசனம் படிப்போம், லூக்கா 5:16. ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார். ரொம்ப இது ரொம்ப கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ரெகுலரா அவர் பழக்கமாக தனித்து இருந்து வனாந்தரத்தில் தொடர்ந்து வாழ்க்கையெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு தனி தொடர்ந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அது சொல்லுது. பண்ணாருன்னு வந்தா பண்ணிக்கொண்டிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையெல்லாம் இதை செஞ்சுகிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். அவர் வாழ்க்கையின் பழக்கம் இதுதான். எப்பவும் என்ன பண்ணுவாரு, என்னத்தான் பிஸி இருந்தாரோ அவருடைய வாழ்க்கையின் கொள்கை இதுதான். கடவுள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாரு, அந்த நேரத்தில் தனித்திருந்து அவர் போய் பண்ணுவார். அதை மாத்த இல்லங்க, நான் கூட்டத்தோடு பண்ணிட்டேன், இல்லங்க அங்க செஞ்சு குடும்பத்தோடு பண்ணிட்டேன், இல்லனோ தனித்திருந்து அவர் போய் பண்ணார். அது இயேசுடைய வாழ்க்கையின் ரெண்டாவது கொள்கை. இன்னும் ரொம்ப அவர் வாழ்க்கையில ஊழியத்துல பார்த்தோம்னா, அவருடைய ஊழியம் எவ்வளவு இன்னும் ஆழமா போகுதோ, இன்னும் அதிகமாக தனித்து போறத அவரை பாக்குறோம். அதுதான் பாக்குறோம், இன்னும் அதிகமாக தனித்து போறத பாக்குறோம். ரொம்ப பெரிய உதாரணம் என்னன்னா, அவர் வாழ்க்கையிலே இது வரைக்கும் அவ்வளவு டென்ஷன் அவர் அனுபவிச்சது இல்ல, அவ்வளவு வலி அவர் அனுபவிச்சது இல்ல, டார்ச்சர் அவர் அனுபவிச்சது இல்ல, தன்னுடைய உலகத்தின் பாவமே அவர் மேல் சுமத்தப்பட்டு குற்ற உணர்வுல வாடுறாரு, வேதனையில தவிக்கிறாரு, துடிக்கிறாரு. அவர் டென்ஷன் மைண்டே வெடிச்சிடும் போல இருக்குது. அவர் என்ன பண்றாரு, அவ்வளோ பேர்டன் அவருக்கு, அவ்வளோ பாரம் அவருக்கு. அந்த பாரத்துல சரி எங்கேயாவது கொஞ்ச நேரம் மனசெல்லாம் ஃப்ரீயா இருக்கிட்டு ஒரு ஏதாவது ஷோ பார்த்துட்டு வருவோம்னு போறாரா? என்ன பண்றாரு, அவரு மிகுந்த பார நேரத்துல மூணு பேரை கூட்டு போய், மூணு பேரை தான் கூட்டு போறார், அந்த மூணு பேரையும் கொஞ்சம் தூரம் இருக்க வச்சுட்டு தனித்து போறார், தனித்து போறார். இதுல என்ன கத்து கொடுக்கிறாரு, வாழ்க்கையில எவ்வளவு பாரமான நேரம் வந்தாலும், எவ்வளவு கவலையான வேதனையான நேரம் வந்தாலும், நமக்கு விடுதலை தனிப்பட்ட ஜபத்துல தான் இருக்கு. அவர் கெட்செமனேல தனிப்பட்ட விதத்தில், அந்த நேரத்திலையும் தனிப்பட்ட விதத்தில் ஜபத்துக்கு போனார் பாருங்களேன். நம்மளுக்கும் அதான் உதாரணம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப சோர்வா இருக்குங்க, அதனால நான் இன்னைக்கு ஜபம் பண்ண மாட்டேன்னு இல்லை, எவ்வளவோ சோர்வா இருக்கும். அந்த நேரத்தில் அவர் ஜபத்தை தான் நாட போனாருங்க. நம்ம வாழ்க்கையின் வழிகள், வேதனை, கஷ்டமான நேரத்தில் எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அவ்வளோ ஆழமா தனிப்பட்ட ஜபத்தில் நம்ம போகணும். அதான் முன்மாதிரி இல்லைங்களா. சரி, ரெண்டு கொள்கைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்னு என்ன, ஆண்டவரோடு ஒரு டைம் ஸ்கெட்யூல் பண்ணணும், பிக்ஸ் பண்ணணும். அதை மாத்த போறதே கிடையாது. என்ன ஆனாலும் எந்த இடத்துல இருந்தாலும், இல்லைங்க இன்னைக்கு புது இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் மாத்தி போறேன், போன வாரம்லாம் நான் ஒரு வாரம் டெல்லியில இருந்தேன் அதனால இதை மாத்திக்குவோமா, நான் டெல்லியில இருக்கிறேன்னு மாத்திக்குவோம் இது இல்லை கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் பிக்ஸ்ட். ரெண்டாவது தனிப்பட்ட இடம் இல்லைங்களா, தனிப்பட்ட இடம். மூணாவதாக நம்முடைய பாஸ்டர். இது இது ரொம்ப முக்கியம்தான். ஒரு விதத்தில் நம்ம எந்த விதத்துல ஜெபம் பண்றோம் இல்லைங்களா. நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணலாம், தூங்கிட்டு ஜெபம் பண்ணலாம், நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா தனிப்பட்ட இடம் நமக்கு கிடைச்சிருந்து யாருமே கவனிக்காத ஒரு இடம் இருந்துச்சுன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றது நல்லது இல்லைங்களா. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றது நல்லது, பல விதங்கள்ல உதவும். முதலாவது என்ன காட்டுறோம், ஆண்டவர் மேல நான் சார்ந்திருக்கிறேன், என்னை தாழ்த்துக்கிறேன் ஒரு நிலைமைய அது காட்டுது, ஒரு பாஸ்டர் இல்லைங்களா. ஜெபம் பண்றதுன்னு வந்தாவே முழங்கால் படிடுறது. எத்தனை பேர் முழங்கால் படிடுறோம் நம்ம? ரொம்ப நாள் ஆச்சுங்க முழங்கால் முடங்க மாட்டுது. இல்ல முழங்கால் படிட்டு பண்றீங்களா நீங்க? அது பண்றது ரொம்ப நல்லது, ரொம்ப உதவி செய்யும். பல நேரங்களில் நம்முடைய மைண்ட கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பாஸ்டர் உதவியா இருக்குது. மைண்ட் எல்லாம் செதறதுங்க, மைண்ட் எல்லாம் ஜெபம் பண்ண முடியல. ஏன், நீ நல்லா சோஃபால படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணா எப்படி செதறாம இருக்கும், நல்லா அடைய ரிலாக்ஸா ஜெபம் பண்றது இல்ல. எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்க? அப்படி பண்ணி பாருங்களேன், நம்ம கட்டு போற இந்த பாஸ்டர். ஒரு மிலிட்டரினா அட்டென்ஷன் நிக்கணும், ஜெபம் பண்ணனா முழங்கால் படிட்டுனா நம்ம மைண்ட கட்டுப்படுத்துறதுக்கு, நம்ம ஆண்டவர்கிட்ட சார்ந்திருக்கிறோம்னு தாழ்த்தி பண்றதுக்கு ரொம்ப உதவும் அது. ஜெபம் பண்றது முழங்கால் படிட்டு, அது இயேசு நின்றுகிட்டு ஜெபம் பண்ணிருக்கிறாரு. பல நேரங்களில் யூத முறையே நின்றுகிட்டு தான் ஜெபம் பண்றது. ஆனா அவர் உண்மையா தீவிரமா ஜெபம் பண்ணும்போது, தீவிரமா அவர் ஜெபம் பண்ணும்போது கெத்செமனேல பாக்குறோம். லூக்கா 22:41 போட்டிருக்கு, முழங்கால் படி இட்டு அவர் ஜெபம் பண்ணாரு. இன்னொரு சங்கீதம் 95:6 படிங்களா, 95:6.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் மாறுங்க.
பாருங்களேன், நம்மளை உண்டாக்கின கர்த்தர் இடத்தில் பேசுறோம். எப்படி பேசணும், பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். அதான் ஆண்டவர் காட்டுற ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டிவோஷன். அதான் நம்ம காட்டணும். 3 principles படிச்சிருக்கிறோம். இதை மூணு மாத்திக்காம நீங்க செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட டைம் பிக்ஸ் பண்ணும், என்ன ஆனாலும் அதை மாத்த மாட்டேன். ரெண்டாவது அதிகாலை ஒரு தனிப்பட்ட இடம் இல்லைங்களா, தனிப்பட்ட இடம், தனிப்பட்ட இடத்தை நம்ம பார்த்து சரி செஞ்சுக்கணும். இன்னொன்னு நம்முடைய பாஸ்டர் பாருங்களேன். ஜெபம் வந்து நம்முடைய ஆத்மாவை ஆவிக்குரிய சொத்துனால நிரப்பிடுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வெறுமை ட்ரைனஸுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜப இன்மை தான், ஜப குறைவு தான். அதை நம்ம மாத்திக்கணும். ஆகவே சரி, சரியான நோக்கத்தோடு ஜபம் பண்ணோன்னு பார்த்துட்டோம். சரியான நோக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய முறை சரியா இருக்கும். ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி ஷோக்காக பண்ண மாட்டோம், ரகசியத்துல பண்ணுவோம். அடுத்ததாக அந்த முறையை பத்தி ஆண்டவர் இன்னும் சில காரியங்கள் சொல்றது. 7:8 இந்த நேரத்தில் டெக்ஸ்டுக்கு போவோம். நம்ம மத்தேயு 6:7-8 நம்ம எந்த முறையில் ஜபம் பண்ணணும் இல்லைங்களா. ஏன் சரிங்க பாஸ்டர், ஜபம் பண்ண சொல்லிட்டீங்க, நம்ம கரெக்டா இன்னுமே டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு, இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, இன்னுமே ரெகுலரா பண்ண போறோம், முழங்கால் படியும் இட்டாச்சு. முழங்கால் படி இட்டுட்டு நான் ஜபம் பண்றேன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது? நிறைய பேர் ஜபம் பண்றது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படின்னு இல்லைங்களா. இல்லைன்னா ஃபாதர் காட் ஃபாதர் காட் ஃபாதர் காட், நான் இங்கிலீஷ்ல பண்ணி பார்த்துக்கேன், ஃபாதர் காட். எத்தனை வாட்டி அதையே சொல்லுவேன், என்னத்தை தான் சொல்ல வர நீ, ஃபாதர் காட் ஃபாதர் காட் அப்படின்னு. அந்த மாதிரி வளரக்கூடாது ஜபத்தில், அதான் சொல்ற பாருங்களேன். படிங்களா 7:8 என்ன செய்ய ஜபம் பண்ண போற, இப்படி அதுலயும் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். 7-8 படிங்க.
அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதே.
வீண் வார்த்தைகளை ஜபம் பண்ணும்போது ஒரு ரூல் என்ன, வீண் வார்த்தை அங்க இருக்கக்கூடாது. அப்பா எவ்வளோ எல்லாம் ஜபமெல்லாம் வீண் வார்த்தைகள் தான், வீண் வார்த்தைகள் அழுப்பக்கூடாது. அப்புறம்
அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
அதிக வசனப்பினால் தங்களுடைய ஜபம் கேட்கப்படும். நீங்கள் ஜபம் பண்ணும் போது இப்படி பண்ணக்கூடாதுன்றார், நெகட்டிவா சொல்லித்தரார் இல்லைங்களா. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், அப்படிதான் அவர் முறையை ஃபாலோ பண்ணிட்டு வர. யார் மாதிரி பண்ணக்கூடாது, பரிசெயருங்கன்னு சொல்லல பாருங்களா, இங்க பரிசெயருங்கன்னு சொல்ல யார சொல்றாரு, அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா யாரு, அவிவிசுவாசிங்க. அவிவிசுவாசிங்க மத்தேயு புக்கை பொறுத்த வரைக்கும் யார் அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் மத்தேயு யூதர்களுக்கு எழுதினாரு. அஞ்ஞானிகள் மத்தேயு சொல்லும் போது இஸ்ரேவேல் மட்டும்தான் தேவனுடைய ஜனங்க, இஸ்ரேவேலுக்கு தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், தன்னுடைய கட்டளைகளை கொடுத்தார், தன்னை எப்படி ஆராதிக்கணும்னு கற்பித்தார். மற்ற தேசங்கள் எல்லாமே ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் அறியாதவர்கள். இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி, சொல்லி கொடுத்த மாதிரி, தன்னை வெளிப்படுத்தின மாதிரி எந்த ஜாதிக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தல அந்த காலத்தில் இல்லைங்களா. ஆகவே இஸ்ரேவேலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் யாரு, ஜீவனுள்ள தேவன் யாரு, அவருடைய இயற்கை என்னன்னு தெரியும். ஆனா மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் யாரு, அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அப்படின்லாம் தெரியாது. அதுக்கு அவங்களுக்கு பேர் தான் என்ன, அஞ்ஞானிகள். ஆண்டவருடைய சத்தியத்தினால் மனரூபம் மறுரூபமாகாதவர்கள், ஆண்டவரை பத்தி அறியாதவர்கள், ஆண்டவருடைய குணாதிசயத்தை தெரியாதவர்கள், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய மைண்ட் சத்தியத்தில் அறியாமல் இருள வாழ்கிறவர்கள் அஞ்ஞானிகள். அவங்க ஜபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, அவங்களுடைய இழிவான சிந்தைக்கு ஏற்றபடிதான் ஜபம் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் ஜபம் பண்றதோ, ஆண்டவர் அறியாதவன் ஜபம் பண்றதோ எப்படி இருக்கும்ன்ற. அஞ்ஞானி எப்படி ஜபம் பண்ணுவான், ஜபம்ன்றது வந்து வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமா ஜபம் பண்றாங்க, எல்லாரும் தான் ஜபம் பண்றாங்க. ஆனா மத்தவங்க ஜபம் பண்றதுக்கோ, கிறிஸ்தவன் ஆண்டவர் அறிஞ்சவன் ஜபம் பண்றதுக்கோ, ஆண்டவர் அறியாது ஜபம் பண்றதுக்கோ இது ஒரே வித்தியாசம் தான் பாருங்களேன். எல்லா மதத்திலயும் ஜபம் இருக்கு, ஆனா அந்த ஜபத்துக்கும் கிறிஸ்தவ ஜபத்துக்கும் இங்கத்தான் வித்தியாசம் இருக்கு பாருங்களா. எங்க அந்த வித்தியாசம் இருக்கு, எங்க வித்தியாசம் இருக்கு, எல்லா மதமும் ஜபம் பண்ணாலும் எல்லா மதமும் ஜபம் என்ன, வீண் வார்த்தைகளின் அலுப்புதல், வீண் வார்த்தையின் அலுப்புதல். ஏன் எடுத்து பாருங்களேன், வீண் வார்த்தைகள்னா என்ன, என்ன சொல்ற வீண் வார்த்தை அப்படின்னா ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை திக்கி திக்கி பேசுறது, முணுமுணுக்காதுன்னுவாங்க தெரியுங்களா, திக்கி திக்கி பேசுறது, அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி திக்கி திக்கி பேசுறவன்னுவோம் இல்லைங்களா. ஜபம் பண்ணும்போது திக்கி திக்கி பேசுறதும் முணுமுணுக்கிறதும் அர்த்தம் இல்லாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கும் பாருங்களேன், ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாம கை கால் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு நர்வஸ் கண்ட்ரோல் இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்றதே தெரியாம கண்ட்ரோல் ஓடுது இல்லைங்களா. அவங்க ஒன்னு செய்ய பார்த்தா எப்படி எப்படியோ கை கால்லாம் ஓடும். அந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாத பேச்சு, அவங்க இருதயத்துக்கும் மைண்டுக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத பேச்சு, அதான் வீண் வார்த்தைகள். பேச்சுங்க இருதயத்துக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம மைண்ட் சிந்திச்சு தானே பேசணும். சிந்தனைக்கு சம்பந்தம் இல்லாம கண்ட்ரோல் இன்வாலண்டரியா திக்கி திக்கி உளறுதல், உளறுதல் உளறுதல் நல்ல வார்த்தை, உளறாத ஜபத்துல. ஏன், அதான் மைண்டுக்கும் சம்பந்தம் இல்ல, ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத பேச்சு, அப்படிதான் பேசுறாங்க அவங்க. பார்பேரியன்ஸ் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு, பார்பேரியன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, கலாச்சாரம் இல்லாத, நாகரிகம் இல்லாத அவங்களுக்கு அவங்க பேசுறதெல்லாம் ஒழுங்கா பேசும் பாங்க, அந்த பேவை எடுத்து தான் பார்பேரியன்ஸ் அவங்களுக்கு பேரே வந்துச்சான், பார்பேரியன்ஸ். ஏன்னா பேச்சு கூட உங்களுக்கு ஒழுங்கா வராது, பாபா நீட்டு அந்த மாதிரி இவர் சொல்ற. வெறும் வார்த்தைகள் ஜாலத்துல வார்த்தைகளை கட்டிக்கிட்டு கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணி உனக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இல்லாம பேசாது, அதுக்குதான் பேச்சு வீண் வார்த்தைகள். ஏன் அவங்க பேசுறாங்க அப்படி பாருங்களேன், ஏன் அப்படி, ஆண்டவரே அது காரணம் சொல்றார். வெறும் ஏங்க இப்படி பேசுறாங்க அவங்க ஜபத்துல, என்ன காரணம், படிங்க. ஆண்டவரே சொல்றாரு, ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க ஜபத்துல?
அன்றையும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள்.
அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஏன் பண்ணுகிறார்கள்?
அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
பாருங்களேன், அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க பேசுற அதிகமான வார்த்தைகள்னால, அதிகமா உளறி உளறி கொட்டுறதுனால, ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்றதுனால, ரொம்ப பேசுறதுனால ஆண்டவர் அவங்களை கவனிச்சு பார்ப்பாரு, அதனால ஆண்டவருடைய சமூகத்தை அவங்க போயிட முடியும்னு அவர்கள் நினைக்கிறார்கள். பாருங்களேன், அவர்கள் நினைக்கிறாங்க, ஏன் இதுதாங்க எல்லா மதத்தினுடைய ஜபம், கடவுளை அறியாத எல்லா மதத்தின் ஜபம் என்னன்னா வீண் வார்த்தையினால அலுப்புறது, வீண் வார்த்தையினால அலுப்புறது. பாருங்களேன், வார்த்தைகளை கத்துக்கிட்ட வார்த்தைகள், நல்லா அடுக்கு போட்டு கத்துக்கிட்ட வார்த்தைகளையே பேசுறது, உன் மைண்டுக்கும் சம்பந்தம் இல்ல, உன் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, சும்மா பேசுற நீ, அவ்வளவுதான், வீண் வார்த்தைகள். பாருங்களேன், முதலாவது காரணம் ஏன் அவங்க அப்படி பேசுறாங்கன்னா, ஆண்டவரை பத்தி தவறான அறிவு, ஆண்டவரை பத்தி தவறான அறிவு. எல்லா உண்மையான ஜபத்துக்கும் ஆண்டவர் யாருன்னு மனசுல அறிஞ்சிருக்கும் போது தான் ஒழுங்கான ஜபம் வரும். இவங்க ஆண்டவரை பத்தி தவறா அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன், ரெண்டு விஷயத்துல தவறா அறிஞ்சிருக்கிறாங்க. இவங்க என்ன தெரிஞ்சுக்க, ஆண்டவர் தெரிஞ்சு ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஆண்டவர் ரொம்ப தூரம் இருக்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப தூரம் நம்மளை கண்டுக்காம இருக்கிறாரு, அவருக்கும் நம்மளை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறாரு, ரொம்ப தூரம் இருக்கிறாரு, அவருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறாரு. அவரை நம்ம அந்த கேப்பை பில்ட் பண்ணணும்னா வீண் வார்த்தையினால கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு பேசி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கட்டி அவரை அப்படியே அவரை எப்படியாவது நம்ம கிட்ட கொண்டு வரணும், நம்மளை கவனிக்க வைக்கணும். அவரை ரொம்ப தூரம் அவர் இருக்கிறாருன்னு ஆண்டவரை பத்தி தவறான எண்ணம், அவர் ரொம்ப தூரம் இருக்கிறாரு, நம்மளை பத்தியே தெரியாம இருக்கிறாரு, நம்மளை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறாரு, அதனாலதான் அவர்கள் அப்படி செய்யறாங்க. நம்முடைய கஷ்டங்களை பத்தி கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறை இல்லை, அதனாலதான் நான் வீண் வார்த்தையினால பேசி 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 அவரை கவனிக்க வைப்பேன். பாருங்களேன், இது பழைய ஏற்பாடுலாம் இருந்திருக்கு. எலியா கதையில உங்களுக்கு தெரியலாம், பாகால் ஆராதிக்கும் போது எலியா வந்து போய் சிம்பிளா ஜெபம் பண்றாருன்னா, பாகால் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியுங்களா, அவங்க போய் பால் கேளுங்க ஜபத்தை கேளுங்க ஜபத்தை குதிக்கிறாங்க, குதிச்சு தலையெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கத்தியெல்லாம் எடுத்து குத்திக்குவாங்க, கத்தியெல்லாம் அறுத்துக்கிறாங்க, என்னன்னோ அங்க எலியா நின்று கேலி பண்ணுவார், இன்னும் கத்துங்க இன்னும் கத்துங்க, பால் ஒருவேளை இது ஹாலிடே போயிருக்கலாம், இல்லன்னா அவர் எங்கேயோ தூங்கிட்டு இருந்திருக்கலாம், இன்னும் ஜோரா கத்துங்கன்னு அவர் கேலி பண்ணுவார். ஆனா இவங்க கத்தோ கத்தோ கத்தோன்னு குய்யோ முயோன்னு கத்துவாங்க. ஏன், அப்படித்தான் அவங்க கடவுளை பத்தி தவறான அறிவு, நம்மளை பத்தி அக்கறையே இல்லாம தூங்கிட்டு எங்கேயோ கவனமே இல்லாத அவர் இருக்கிறாரு, அவரை நம்மள கவனம் சிலுக்கணும்னா இப்படி எல்லாம் பேசினா தான் அவர் நம்மளை பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு தவறான அறிவு கடவுளை பத்தி இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கிறது வந்து தவறான ஐடியா, கடவுள் தங்களை போல நினைச்சுக்கிறாங்க, நம்மள மாதிரி கடவுள் நினைச்சுக்கிறாங்க. ரெண்டு விஷயம், ஒன்னு கடவுளை ரொம்ப தூரம் நம்மளை பத்தி கேர் இல்ல, இன்னொன்னு வந்து நம்மள மாதிரி கடவுள் நினைச்சுக்கிறாங்க. ஏன் நம்மள மாதிரினா, நான் முதல்ல சொன்னேன், நமக்கு சீரழிந்து பாவத்துல கெட்டு போனதுனால நம்ம பிரின்சிபலின் படி நடந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி வசதிக்கு ஏற்றபடி ஒரு பிரின்சிபலின் படி நடக்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. எல்லா பாவ மனுஷர்களும் அப்படித்தான். அதனால ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, நம்ம குழந்தைங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இது நம்ம குழந்தை வளர்ப்புல பெரிய பிரச்சனை. எந்த குழந்தை தங்களுடைய பெற்றோர்கள் வந்து வசதிக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறாங்கன்னு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பெற்றோர்களை வாங்கு வாங்குன்னு வாங்கிடும். அது யோசிச்சு பாருங்களேன், எங்க அப்பா அம்மா சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிடுவாங்க, வசதிக்கு ஏற்றபடி மாறிடுவாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள பெண்ட் எடுத்துறாங்க. இல்ல நம்ம பிரின்சிபலின் படி தான் நடப்போம், கொள்கையின்படி தான் நடப்போம் அப்படின்னா அந்த அது நிக்கோங்க. பாருங்க, உதாரணத்துக்கு இன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணாதான் வெளியே போக முடியும். அது என்ன பண்ணுது, இல்ல நான் வெளியே போகணும், இல்ல நான் வெளியே போகணும், இல்ல நீ ஹோம்ஒர்க் பண்ணாதான் வெளியே போகணும். ஒரு பிரின்சிபலா நடக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அது கத்துது, தலையில் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துக்குது, நாக்கெல்லாம் வெளியே விடுது, பெறல்து வெளியே குதிக்குது சோஃபால இருந்து அங்கேயும் இங்கேயும்னு. நீ என்னத்தான் பண்ணு, நீ ஹோம்ஒர்க் பண்ணாதான் வெளியே போக முடியும் அப்படியே நிற்பாங்க இல்லைங்களா. அது பண்ணி என்னன்னோ பண்ணி பாக்குது, ஒன்னும் நடக்குது, ஹோம்ஒர்க் பண்ணாதான் வெளியே போகணும், அதான் பிரின்சிபல், நீ அது முடிச்சாதான் வெளியே போகணும். இல்ல கொள்கை இல்லாத சூழ்நிலைக்கு ஏற்றபடி இருக்கிற அப்பா அம்மா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. மாத்திக்கணும். ஐயோ இவ்வளவு கத்துதே, இவ்வளவு தொந்தரவு பண்ணுதே, இவ்வளவு பிரச்சனை பண்ணுதே, சரிம்மா ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துரு. ஆனா 1 hour தான், ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துரு. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணா நடந்துரும் வேலை. இவங்க சூழ்நிலை இவங்க பிரின்சிபல்ல நிக்கிறவங்க இல்ல, அது என்ன பண்ணுது, அதுவே பழக்கமா போகுது. குதிக்குது, முடிய பிக்கிறது, கீழே உழுவுறது, இடிச்சுக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது. இப்ப ஜெருஷா கத்துக்கிறா, இப்படி அப்படி பண்றான், ஓ அதை கொடுத்துருவாங்கன்னு. ஆனா என்னானி என்னாலும் தலையில ரத்தமே வந்தாலும் இதைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும் நின்று ஆரம்பத்துல காமிச்சனா அதுக்கு தெரிஞ்சிருது, இவங்ககிட்ட அப்படி நடக்காது வேலை இல்லைங்களா. அந்த மாதிரி தெரிஞ்சதுதான் பிரின்சிபலின் படி. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஏன் அந்த மாதிரி அலோவ் பண்றோம் சூழ்நிலைப்படி, அது அலுவறதும் கத்துறதும் நம்மளால தாங்க முடியாததுனால அதனோட சித்தத்துக்கு நம்முடைய சித்தத்தை வணஞ்சி அதுக்கு இடம் கொடுக்கணும். என்ன ஆகுது, இதுவே பழக்கமா போயிருது. அந்த மாதிரி தான் கடவுள் அப்படின்னு இவங்க பாவ வழியில பாக்குறாங்க. என்ன கடவுள்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு இஷ்டம் இது, அவரு ஜபம் கொடுக்க மாட்டேன்றாரு, உடனே கொடுக்க மாட்டேன், அதனால என்ன பண்ணுவேன், குடுங்க 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 ஆண்டவரே குடுங்க குடுங்க ஜபம் பண்ணு 24 hours குடுங்க 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 தொடர்ந்து அவரை தொந்தரவு பண்ணி குடுங்க 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 அடியா இது பண்ணி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு மண்டைய போய் அடிச்சுக்கிட்டு அதே பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணா கொடுத்துருவாரு அவரு, கொடுத்துருவாரு அவரு அப்படின்னு தவறான எண்ணம் கடவுளை பத்தி பாருங்களேன். அதனாலதான் பைபிள்ல ஆண்டவர் கட்டளையிடாத காரியங்களை, ஆண்டவர் உறுதி கொடுக்காத காரியங்களை கொடுங்க 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 அவருக்கு போய் ரொம்ப கேட்டோம்னா அவர் கொடுத்துருவாரு அப்படித்தான் அவங்க கடவுளை நினைச்சிருக்காங்க. கடவுளை பத்தி தவறான எண்ணம் பாருங்களேன். அவங்க கடவுளை அப்படிதான் கொடுங்க எனக்கு தொந்தரவு பண்ண பாருங்களேன். அதனால இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பாக்கலாம். ரிப்பீட்டடா பிரேயர் பண்றத இது தடை பண்ணல. என்ன தடை பண்ணுதுன்னா, வீணா வார்த்தைகளை ரிப்பீட்டடா அலும்பக்கூடாது. ரிப்பீட்டடா ஒரு காரியத்தை பாரப்பட்டு நம்ம ஜபிக்கிறோம், இதயத்தில இருந்து ஜபிக்கிறோம்னா அது பண்ணலாம். ஏன் இயேசுவே 3 times ஜபம் பண்ணாரு, கெச்சமன்ல பண்ணலையா? ஏன் பவுல் ஜபம் பண்ணாரு, நான் 3 times ஆண்டவர்கிட்ட கேட்டோம், என்கிட்ட இருக்கிற முள்ளை எடுத்து போடுன்னு. பைபிள்ல பல இடங்கள்ல உண்மையான பாரத்தோடு அக்கறையோடு வேதனையோடு மன்றாடுறது ஆண்டவர்கிட்ட இது தடை பண்ணல. என்ன தடை பண்ணுது, வீண் வார்த்தையில அலும்பிக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு பண்றதான் இது தடை பண்ணுது. சில உண்மையான ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றது இது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஏற்றது, அதுக்காக மன்றாடி மன்றாடி நம்ம ஜெபம் பண்ணலாம் ரிப்பீட்டட், அது தடை பண்ணல. வீண் வார்த்தையில இது அலும்பக்கூடாது, அடம் பிடிக்கிற மாதிரி ஆண்டவர் சித்தத்தின் விரோதமாக பாருங்களேன். இது வந்து ரொம்ப பொது. கடவுளை அறியாத எல்லா மதங்களையும் எடுத்து பாருங்களேன், அவங்களுடைய ஜெபம் இதுதான். எல்லா மதம் புதிய ஏற்பாடுலயும் பாத்தீங்கன்னா, டயானான்ற ஒரு ஊர்ல இருக்கும், 2 hours டயானா வாழ்க, டயானா வாழ்க, டயானா பெருசு, டயானா பெருசு, இதே தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19 பாத்தீங்கன்னா, அவங்க போய் எல்லா ஆலயத்துல இதே தான் வீண் வார்த்தையில அலும்புறது. ஏன் யோசிச்சு பாருங்கன்னா, இதே தான் சொல்றது. முஸ்லிம்ஸ் எடுத்து பாருங்க, 5 hours ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றாங்கன்னா என்ன ஜெபம் பண்றாங்க, அதே தான் வீண் வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருஷமும் அதே அலும்புறது தான், அதே வார்த்தைகள், அதுல வார்த்தையில வீண் வார்த்தைகள் தான். அதுல அதுக்கும் இருதயத்துக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதே இல்லை, அதே வார்த்தைகள் தான் அலும்புறது. ஏதாவது ஒரு சாவு ஆயிடுச்சுன்னா, நீங்க முஸ்லீம் சாவு போயிருக்கீங்களா தெரியல, சாவு எடுத்து எடுத்துட்டு போகும்போது அல்லாஹ் இல்ல அல்லா அல்லா இல்ல அல்லான்னு 3000 times சொல்லும். 3000 times ஏயா 3000 times சொல்றீங்க, வீண் வார்த்தைகள் தான், வீண் வார்த்தைகள். ஏன் இந்துல இல்லையா பஜனை பாடுறது, என்ன பஜனை, ஐயப்பா 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 ஐயப்பா, என்ன பஜனை, வீண் வார்த்தைகள். எல்லா மதங்களும் எடுத்து பாருங்களேன், என்ன அங்க இருக்கிறது, வீண் வார்த்தைகள் தான், அதே ரிப்பீட்டட். ஏன் கேத்தலிக்ல எடுத்து பாத்தீங்கன்னா கூட, அது 3 times சொல்றோம்னு மறந்துடுவோம் இல்லைங்களா. இவங்க முஸ்லீம் அதுக்குன்னு ஒரு ஜபமாலை, ஜபமாலை அதுக்கு பேரு, அந்த ஜபமாலையை கவுண்ட் பண்ணிக்கிட்டே, மரியாவே நீ வாழ்க, கண்ணின் மரியாவே நீ வாழ்க, உன்னுடைய கற்பத்தின் கனி இயேசு ஆகி அவர் வாழ்க, மரியாவே வாழ்க வாழ்க, அதே சொல்லிட்டு இருக்கு. என்ன அது, வீண் வார்த்தைகள். கடவுளை அறியாத எல்லா மதங்களும் செய்யற ஜபம் கடவுளை பத்தி தெரியல அவங்களுக்கு, வீண் வார்த்தைகள் பாருங்களா. ஏன் கிறிஸ்டியானிட்டிலயும் எடுத்துக்காங்களேன், அது அங்கிருந்து கத்துக்கிட்டீங்க வந்துட்டாங்க, கடவுளை அறியாதவங்க வந்துட்டாங்க நிறைய பேர். அவங்க என்ன பண்றது, உண்மையா கடவுள் யாரு அவங்களுக்கு ஹார்ட் ரிலேஷன்ஷிப் காட் கிட்ட இல்லாத போது என்னத்தான் செய்ய முடியும்? பாவம் அவங்க வீண் வார்த்தைகள் தான் இல்லைங்களா. அலும்பாத வீண் வார்த்தையில கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். அலும்பாத வீண் வார்த்தையில என்ன காட்டுற? யூ டோன்ட் ஹாவ் அ ஹார்ட் ரிலேஷன். அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ஆண்டவர் கிட்ட கொண்டு வரணும். அஞ்ஞானிகளை போல பண்ணாதீங்கன்னா, ஏன்னா கடவுள் அறியாதவன் நிறைய பேர் வந்துட்டவன ஜபம் அப்படி மாறி போச்சு. என்ன தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு கடவுள் தெரியாது. கடவுளை அறியாதவர்கள், அறியாதவர்கள். இன்னொன்னு, இன்னும் புது புதுசா வேற அது யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அந்நிய பாஷைகள் வந்துருச்சு இல்லைங்களா. மைண்டுக்கும் சம்பந்தம் இல்ல, ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, நாக்கு கூட சம்பந்தம் இல்ல, புரியற மாதிரி கூட பேசுறது இல்ல. வீண் வார்த்தைகள் பண்ணாதீங்க. எவ்வளவு கிளியரா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கடவுளை அறியாதவன் நீ காட்டு. ஏன் அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? அலும்புறது வீண் வார்த்தைகளால. அதை பாருங்களேன், சரி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அஞ்ஞானிகளை போல நீங்க பண்ணாதீங்க, படிங்களா அடுத்த வசனம்.
அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
பாருங்களேன், இதுல ரெண்டு வாட்டி சொல்றார். ஏழாவது வசனத்துல அஞ்ஞானிகளை போல் பண்ணாதீங்க, எட்டாவது வசனத்துல என்ன சொல்றாரு?
அவர்களை போல.
ஏன் ஏங்க திருப்பி ரிப்பீட் பண்ணும்? ஏன் திருப்பி ரிப்பீட் பண்ணும்? நம்மளும் கம்மியானவங்க இல்ல, நம்மளும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல. நம்மளும் என்ன செய்ய முடியும்? நல்லா கத்துக்கிட்ட வார்த்தைகளை, ஆண்டவரே நீர் எவ்வளவு அருமையானவர், நீர் எவ்வளவு அதிசயமானவர், உம்முடைய பந்திக்கு வந்திருக்கிறோம், உம்முடைய அப்பத்தை நாங்கள் பிடுகிறோம், உம்முடைய ஹார்ட்டுக்கோ மைண்டுக்கோ சம்பந்தம் இல்லாத வீண் வார்த்தையை அலும்புற ஜெபம் நம்ம கிட்ட இல்லையா? நம்மளும் மிஞ்சினவங்க இல்ல. என்ன காட்டுறோம் அதுல? நமக்கும் ஆண்டவருக்கும் ஹார்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாதனாலதான் அப்படி வார்த்தைகள் உங்களுக்கு வருது. சொன்ன வார்த்தைகளே, கத்துக்கிட்ட வார்த்தைகளே ஜபமே மாறாது. சொன்னதையே 10 வருஷம் சொல்ல வேண்டியது, ஜபம் பண்ண வச்சா அதே வார்த்தைகள். இதே ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தெரியும், அது ரெக்கார்ட் பண்ணி ஒண்ணு போட்டு பார்த்தோம்னா அவர் பண்ணது அதே மாதிரி இருக்கும், மாறவே மாறாது. வீண் வார்த்தைகள் அலும்பாது. ஏன்னா நமக்கும் வார்ன் பண்ற, ரிப்பீட் டபுள் வார்னிங், அப்படி செய்யாதீங்க நீங்களும். ஏன் உங்களுக்கும் அப்படி ஆயிரும், உங்களுக்கும் அப்படி ஆயிரும், பேட்டர்ன் ஒரே மாதிரி. ஆர்ட் ஆண்டவர்கிட்ட கொட்டுறது ஆர்ட். பாஸ்டர் அப்படித்தாங்க பாஸ்டர், நானும் பண்றேன். அது பண்ணாதபடிக்கு அதுக்கு மருந்து என்னங்க பாஸ்டர்? என்ன மருந்து? நம்மளும் அப்படித்தான் செய்யறோம். அதுக்கு என்ன மருந்து? அவர் சொல்றாரு பாருங்களா, அதான் ரெமிடி. என்ன?
உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
சரி, வீண் வார்த்தைகளை நாம் அலும்பாத இருக்கிறதுக்கு அதுக்கு கியூர் என்ன தெரியுமா? அதுக்கு மருந்து என்ன தெரியுமா? கடவுள் யார் என்பதை சரியா அறிஞ்சுக்க. கடவுள் யார் என்பதை சரியா அறிஞ்சுக்கிறதுனாலதான் வீண் வார்த்தைகள் நமக்கு வராது. யார் எப்பேற்பட்டவர் கடவுள்? கடவுளை குறித்தும் நமக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உறவை குறித்த சரியான அறிவு இருக்கிறவ வீண் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான், வீண் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான். என்ன தெரிஞ்சுக்கணும்? கடவுள் முதலாவது என் பிதா, ரெண்டாவது அவர், நான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுமா? ஆமாயா, எல்லாம் தெரியும். ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவருக்கு தெரியும். வாழ்க்கையில உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஏக்கமும் அவருக்கு தெரியும். நீ எவ்வளவு பாரப்படுற, யாருக்கும் சொல்லாத உன் மனசுல இருக்கிற கஷ்டமும் அவருக்கு தெரியும். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். எந்த அளவுக்குங்க தெரியும்? எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்து உன் தலைமுடிய எண்ணிட்டு போறவங்க யாராவது இருக்காங்களா? எவ்வளவுதான் ஒரு அம்மா அக்கறைப்பட்டாலும் அந்த புள்ள தலைமுடிய அந்த அம்மாவுக்கு தெரியாது. என்னம்மா டெய்லி உட்காந்துக்கிட்டு எந்த அம்மா அங்க என்ன? அந்த அளவுக்கு பிதா உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. தலைமுடி கூட டெய்லி எண்ணிட்டு போறாரு. நேத்து ரெண்டு உளுந்துச்சுன்னு அவருக்கு தெரியும், ஷாம்பூல போயிருச்சு ரெண்டுன்னு அவருக்கு தெரியும், பிதாக்கு தெரியும். பாருங்களேன், அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும். அவரு எந்த என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும், என் வாழ்க்கையில என்ன தொடுது என்ன தெரியுது அவருக்கு தெரியும். ஃபாதர் நோஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அஞ்ஞானிகள் மாதிரி அவர் ரொம்ப தூரம் இருக்கிறவர் இல்ல, நம்மளை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறவர் இல்ல. அவர் வீண் வார்த்தைகளை அலும்பிக்கிட்ட அவர்கிட்ட நம்ம கவனத்தை கொண்டு வரணும்னு இல்ல, அவர் கவனம் எல்லாம் நம்ம மேல தான் இருக்குது. அதான் சொல்ற, அவர் கவனம் எல்லாம் நம்ம மேல தான் இருக்குது. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், அவருக்குள் வாழுகிறோம். இந்த உலகத்திலேயே வேற எந்த மனுஷருங்க நம்ம அறிந்ததை விட, நம்ம நம்மளுக்கு பத்தி தெரிஞ்சதை விட நம்மளுக்கு பிதாக்கு நம்மளை பத்தி அதிகமா தெரியும். தெரியும்ன்ற வார்த்தை ரொம்ப அழகு தெரியுமா? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து அவர் சப்ஜெக்ட் தெரியும்ன்ற வார்த்தை இல்ல, ஒரு தியரட்டிக்கலா தெரியும்ன்ற ஒரு வார்த்தை இல்ல, ரொம்ப அக்கறையோடு ஒரு அப்பாக்கு தன் பிள்ளையுடைய கவலைகள் எவ்வளவு தெரியும், ஒரு பாசத்தோடு என் பிள்ளைக்கு இது தேவையே, என் பிள்ளை இந்த தேவையை நான் கவனிக்கணுமே, ஒரு அப்பா தன் பிள்ளையுடைய கவலைய தேவைய எப்படி பாப்பாரு, அது நிறைவேற்றணுமே அந்த ஃபீலிங்கோடு அவருக்கு தெரியும். அப்படித்தான் அந்த வார்த்தை தெரியும்னாலும் அவருக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி இல்ல, ஒரு அப்பாக்கு ஒரு பாசத்தோடு தன் பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி பார்த்த, ஐயோ என் பிள்ளைக்கு இதாயிருச்சே, இது கஷ்டப்படுமே, இது என் பிள்ளைக்கு ஒரு ஷூ இதாயிருச்சுன்னா அது வாங்கி தரணுமேன்ற மாதிரி நமக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரி பிதாக்கு தெரியுமா பாருங்களேன். அது நம்ம தெரியும் போது, இப்படி கடவுளை பத்தி நமக்கு ஒரு அறிவு இருக்கும் போது, அவர் நான் தெரியும் போது அவர் எனக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும், என்னுடைய சின்ன சின்ன காரியமும் அவருக்கு தெரியும்ன்ற அறிவு நமக்கு முதலாவது இருக்கணும். ரெண்டாவதாக என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் என் பிதா. அவருக்கு தெரியும் முதலாவது, யாருக்கு தெரியும், என் பிதாக்கு தெரியும். பிதான்ற ஒரு வார்த்தை 12 டைம் இந்த முழு அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பஸ் அதிகாரத்துக்கே ரொம்ப கீவேர்டு பிதா தான், பிதா பிதா பிதான்னு ரொம்ப முக்கியம். நம்முடைய மத பழக்கங்கள், நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப் வந்து நான் வணங்குற கடவுள் வந்து என்னுடைய அப்பா அப்படின்றத உணர்ந்து வாழும். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர், என் மேல கோபமா இருக்கிறவர் இல்ல, என்னை போட்டு ஒடுக்கணும்ன்றவர் இல்ல, என்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறவர் இல்ல, எனக்கு எது நினைச்சாலும் நல்லது நினைக்கணும்ன்ற எங்க அப்பா யாவரு, அதை நினைச்சுதான் நம்ம வாழணும். என் அப்பா, எங்க அப்பா, அப்பான்னும் போது என்னங்க அடங்கியிருக்கு அப்பால? யூதர்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப பெரிய சாக்கியங்க. யூதர்கள் வந்து கடவுள்கிட்ட கடவுள் பேரை கூப்பிடுறது கூட பயப்படுவாங்க. கடவுள் பேரை கூப்பிடுறது இயேசுவை சிலுவையில் அறிஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் அப்பான்னு கூப்பிட்டாரு அப்படின்னு. கடவுளை போய் அப்பான்னு கூப்பிடுற ஒரு பாக்கியம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அப்படியே இயேசு நம்மள அவர் அப்பாவா மாத்திட்டாரு. அதான் யோவான்ல போட்டிருக்கு 1:12, யாரெவர்கள் அவரை விசுவாசம் வைத்தார்களோ அவர்களுக்கு தேவனுடைய புத்திரர் ஆகும்படிக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, அவர் சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்ற போது கடவுள் அப்பானா என்னங்க அர்த்தம்? அப்பா என்ன செய்வார் நமக்கு? நம்ம அப்பாங்க என்ன செய்வாங்க நம்மளுக்கு? நம்மள பாதுகாப்பாங்க, நம்மள பராமரிப்பாங்க, நம்ம குழம்பி போனா நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க, நம்ம தவறு செஞ்சா நம்முடைய தவறுகளை மன்னிப்பாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அவருடைய புள்ளதான, நம்ம எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதாங்க நம்முடைய அப்பா, நம்மளோட பொறுமையா இருப்பாங்க, நம்ம பிள்ளையா இருக்குதேன்னு பொறுமையா இருப்பாங்க. அதாங்க அப்பா, அப்படிப்பட்ட அப்பா அவரு. அப்படி நம்ம பாக்குறோமா? அப்படி பாக்காததுனாலதான் இந்த பிரச்சனை. அப்படி பாக்காதனால தான் வீண் வார்த்தையில அலும்புறது, ஜபம் ஒழுங்கா இருக்கிறது இல்ல. எங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்கணுமே, எங்க அப்பா கிட்ட போய் கேட்கணுமே. ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, எப்பேற்பட்ட அப்பா அவரு. இந்த உலகத்துல இருந்த எல்லா அப்பாக்களுடைய அன்பை, தங்க பிள்ளைகள் மேல இருந்த எல்லா அப்பாக்களுடைய அன்பை எடுத்து ஒன்னா போட்டோம்னா, யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல பிறந்த எல்லா அப்பாக்கள் தன் பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா போட்டோம்னா எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பாசம் இருக்கும். கடவுளுடைய அப்பாவுடைய அன்புக்கு ஒரு பெரிய சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிராப் தான் இது, ஒரு டிராப் தான் இது. ஒரு கடலை மாதிரி அன்பு இருக்கக்கூடிய ஒரு அப்பா, என் நல்லதையே நினைக்கக்கூடிய, என்னை மன்னிக்கக்கூடிய, என்னை பொறுத்துக்கக்கூடிய, என்னை பராமரிக்கக்கூடிய, எனக்கு எல்லாத்தையும் செய்ய கவனமா இருந்து என்னை எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஒரு அப்பா, அவர்கிட்ட நீ போய் பேச போறனா எப்படி? தோத்திரம்னா போய் பேச போற? ஒரு என் பிள்ளை என்கிட்ட எப்படி பேச வருமா, அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, அப்படித்தானே வரும். அப்பா எனக்கு இது தேவை, எனக்கு கொஞ்சம் இது செய்யறீங்களா, இதை பண்றீங்களா, என்ன இது முடியல, என்னால இது முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், அப்படின்னு தானே வரும். அப்படி போனோம் இல்லையா பிதா கிட்ட பாருங்களேன். ஆகவே இதோட நம்ம முடிக்கலாம். ஜபம்ன்றது வந்து முதலாவது கடவுள் யாரு, அவருக்கு என்ன தெரியும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அவர் என் அப்பா, அவருக்கு எல்லாம் தெரியும். ஃபாதர் நோஸ், நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே தெரியும். நிறைய பெற்றோர்களுக்கு நம்மளுக்கு நம்ம பிள்ளை கேட்ட பிறகுதான் தெரியுது, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும்னா அது எவ்வளவு பாசத்தை காட்டுது. ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் இதை போய்? அவருக்கு வேற விஷயங்கள் இல்லையா? ஏன் தேவை என்னங்க அவருக்கு பெருசு? நாளைக்கு எனக்கு உப்புமா ஆசையா இருக்கு சாப்பிடறதுக்குன்னு அவருக்கு தெரியுமா? அது ரொம்ப பெருசா அதை தெரிஞ்சு வச்சிருக்காராம் அவர். யோசிச்சு பாருங்களேன், எனக்கு என்ன ஆசை கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும். அப்பேற்பட்டவர்கிட்ட நீ பேசும்போது எப்படி பேசணும் போய், அதான் அவர் சொல்றாரு. அப்பேற்பட்டவர்கிட்ட போய் போய் சுவர்களை உடைக்கிற மாதிரி அவன் ஆக்ரோஷமா இல்ல, ஒரு புல்ல போய் பேசுற மாதிரி என் பக்தி அவர்கிட்ட வெளிப்படுத்துறேன், என் அன்பு அவர்கிட்ட வெளிப்படுத்துறேன். உனக்கு தெரியும் இல்லையா சாமி, நீ இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை அடுத்த வாரம் பார்க்க போறோம், அவர் பரலோகத்தில் இருக்கிறாருன்ற ஒரு ரெஸ்பெக்டோடு, எங்க அப்பான்ற ஒரு மரியாதை அன்போடு பாசத்தோடு அவர்கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட போய் என்னுடைய ஆசைகளை தெரிவிக்கிற விதத்தில், உன் மேலதான் நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீ இதயத்தை கொட்டுகிற விதத்தில் அவர்கிட்ட பேசணும், அப்படிதான் பேசணும். ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். ஜபம்ன்றது நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, ரகசிய ஜப வாழ்க்கையினுடைய கொள்கைகளை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ஜபத்துல என்ன இருக்கக்கூடாது, வீண் வார்த்தைகளை அலும்புறோம்னா ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்படி பண்ணாமல் ஒரு அப்பா கிட்ட பேசுறோம், எல்லாத்தையும் அறிஞ்ச அப்பா கிட்ட பேசுறோம், நம்ம எப்படி பேசுறோம், அப்படிதான் பேசணும். சரி, நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம், ஜெபம் பண்ணுங்க.